நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடங்கினால் அமெரிக்க நிலைகள் மீது நீண்ட மற்றும் வலுவாய்ந்த தாக்குதல்களை நடத்துவோம் என கூறியுள்ள ஈரான் ஹார்மோஸ் நீரிணை மீதான தனது கட்டுப்பாடு தொடர்வதை உறுதிப்படுத்தும் விதமாக அமெரிக்காவின் தடைக்கு பதிலடியாக இந்த நீர்வழி ஊடான பயணத்தை தொடர்ந்து ஈரான் கட்டுப்படுத்தும் என கூறியிருக்கிறது. இதன் மூலம் இந்த நீர்வழியை மீண்டும் திறப்பதற்கான அமெரிக்காவின் செயல் திட்டம் சிக்கலுக்கு உள்ளாகியிருக்கிறது. ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேலிய போர் தொடங்கி 2 மாதங்களை கடந்துள்ள நிலையில் முக்கிய கடல்வழி பாதையான ஹார்மோஸ் நீரிணை இன்னும் மூடப்பட்டே உள்ளது. இதனால் உலகின் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் தடைபட்டிருப்பதால் உலகளாவிய அளவில் எரிசக்தி விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்த சூழலினால் உலக அளவில் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கவலை வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. அதே சமயம் ஹார்மோஸ் முற்றுகை ஈரான் பொருளாதாரத்தை பாதித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார்.
Well, the blockade is genius, okay? The blockade has been 100% foolproof. It shows how good our Navy is, I can tell you that. Nobody's going to play games. We have the greatest military in the world, and I built much of it during my first term, and we've been building it since. And the greatest anywhere in the world, nobody even close. And you see that, whether it's Venezuela, and they have a good military in Venezuela, but it was over in one day. It was actually over in about 48 minutes. Iran, the same thing. I mean, militarily, we've wiped them out. They have no military left. It's all the navies at the bottom of the sea. The Air Force is never going to fly again. We've got an amazing military. Now they have to cry uncle. That's all they have to do. Just say, we give up. We give up.
ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையானது இராணுவ நடவடிக்கைகளின் நீட்டிப்பு என்று கூறியிருக்கும் ஈரானிய அதிபர் மசூத் பெஜஸ்கியான் இது சகித்துக் கொள்ள முடியாதது என தெரிவித்திருக்கிறார். ஈரான் மீதான போரை ஜெர்மனி விமர்சித்து வரும் நிலையில் அமெரிக்காவிற்கும் அதன் நெருங்கிய ஐரோப்பிய நட்பு நாடுகளில் ஒன்றான ஜெர்மனிக்கும் இடையில் பிளவு ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் குறித்து கருத்து தெரிவிப்பதை விடுத்து ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய விவகாரங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் ஏற்பாட்டில் லெபனான் இஸ்ரேல் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 28 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதல்கள் மட்டுமின்றி தெற்கு லெபனானின் 15 நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தெற்கு லெபனானில் தொடர்ந்து நடைபெறும் இஸ்ரேலிய மீறல்களை கண்டித்துள்ள லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் போர் நிறுத்தம் இருந்த போதிலும் வீடுகளும் வழிபாட்டு தலங்களும் இடிக்கப்படுவதுடன் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறியிருக்கிறார். லெபனானிய தரப்பு கூற்றுப்படி மார்ச் 2 முதல் லெபனானில் நடந்த இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 2,586 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 8,020 பேர் காயமடைந்துள்ளனர். லெபனான் மீதான தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து நடத்தப்படுவதாக இஸ்ரேலிய தரப்பு கூறி வருகிறது. அதேபோல் ஹிஸ்புல்லா தரப்பும் இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. சிரியாவில் 2013 நடைபெற்ற தடோமோன் படுகொலை சம்பவத்தில் குறைந்தது 41 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அப்படுகொலைக்கு காரணமாக குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய சந்தேக நபரை சிரிய அரசு படையினர் கைது செய்திருக்கின்றனர். மிகவும் துல்லியமாகவும் கச்சிதமாகவும் செயல்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை தொடர்ந்து சந்தேக நபரான அம்ஜத் யூசப் கைது செய்யப்பட்டதாக சிரிய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிரியாவின் ஹமா மாகாணத்தில் உள்ள அல்காப் சமவெளி பகுதி முழுவதும் பல நாட்களாக தொடர் கண்காணிப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சிரியாவின் முன்னாள் அதிபர் பஷர் அல் ஆசாத் ஆட்சி காலத்தில் உளவுத்துறை அதிகாரியாக பணியாற்றிய யூசப் சிரிய கிளர்ச்சியின் போது தெற்கு டமாஸ்கஸ் பகுதியின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்றிருந்தார். பொதுமக்களுக்கு எதிராக பல குற்றங்களை இழைத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. 2022 வெளியான காணொலி ஒன்றில் யூசப் பொதுமக்களை கொல்லும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அந்த காணொலியில் பொதுமக்கள் கைது செய்யப்பட்டு கண்கள் கட்டப்பட்டு கைகள் பிணைக்கப்பட்ட நிலையில் யூசப் சுட்டுக் கொள்வது போன்ற காட்சி பதிவாகியிருந்தது. கடந்த டிசம்பர் 2024 பஷரத் அல் ஆசாத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்த பிறகு யூசப் தலைமறைவாகியிருந்த நிலையில் அவர் தீவிர தேடுதல் நடவடிக்கைக்கு பிறகு தற்போதைய சிரிய அரசப்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் கடந்த வார இறுதியில் அல் கொய்தாவுடன் தொடர்புடைய ஆயுதாரிகள் நடத்திய ஒருங்கிணைந்த தாக்குதல்களில் மாலியின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் சாடியோ கமாரா கொல்லப்பட்டிருக்கிறார். இப்பிராந்தியத்தில் இஸ்லாமிய ஆயுதாரிகள் ஆதிக்கம் வளர்ந்து வருவதை இச்சம்பவம் குறிப்பதாக கூறப்படுகிறது. வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஒரு தற்கொலை தாக்குதல்தாரியால் ஓட்டப்பட்ட வாகனம் ஜெனரல் கமாராவின் இல்லத்தை குறிவைத்ததாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தியவர்களுடன் ஜெனரல் கமாரா துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அவர் படுகாயமடைந்ததாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 ஒரு ஆட்சி கவிழ்ப்பின் மூலம் மாலி அரசின் கட்டுப்பாட்டை கைப்பற்றிய ஜெனரல் அசிமி கொய்தாவையும் ஆயுதாரிகள் குறிவைத்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு பிறகு ஜெனரல் கொய்தா பொதுவெளியில் காணப்படவில்லை என சொல்லப்படுகிறது. மேலும் JNIM மற்றும் FLA எனப்படும் ஆசாவாத் விடுதலை முன்னணி ஆகிய அமைப்புகள் ஒருங்கிணைந்த தாக்குதல்களை மாலியில் நடத்தியிருக்கிறது. மாலியின் வடப்பகுதி நகரான கிடலை FLA கைப்பற்றியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக ஊழல் மற்றும் மத ரீதியிலான வன்முறை கிளர்ச்சியை கையாள்வதில் அப்போதைய அதிபர் இப்ராஹிம் பொய்பகர் கைதா அரசாங்கம் தோல்வியடைந்ததாக அதிருப்தி இருந்து வந்த சூழலில் அவரை பதவியிலிருந்து கவிழ்த்திய 2020 ஆட்சி கவிழ்ப்பில் ஜெனரல் கமரா ஒரு முக்கிய நபராக இருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அத்துடன் அவர் ரஷ்யாவுடனான மாலி அரசின் முக்கிய தொடர்பு புள்ளியாகவும் இருந்து வந்தார். முதலில் வாக்னர் துணை இராணுவ குழுவின் மூலமாகவும் பின்னர் ஆப்பிரிக்கன் கார்ப்ஸ் மூலமாகவும் இராணுவ ஆட்சிக்கு ரஷ்யா துணையாக இருப்பதாக கூறப்படுகிறது. JNIM FLA இடையே முரண்பாடுகள் இருப்பினும் மாலி இராணுவத்தையும் இராணுவத்துடன் தொடர்புடைய படையினருக்கு எதிராகவும் இரு அமைப்புகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன. இந்தோனேசிய அரசாங்கத்தில் ஆயுதப்படைகளின் பங்கை விரிவுபடுத்துவதற்கு எதிராக பிரச்சாரம் செய்த ஒரு செயற்பாட்டாளர் மீது ஆசிட் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 4 இந்தோனேசிய இராணுவத்தினர் மீதான விசாரணை ஜகார்த்தாவில் உள்ள இராணுவ நீதிமன்றத்தில் தொடங்கியுள்ளது. இந்தோனேசிய குற்றவியல் சட்டத்தின்படி அதிகபட்சமாக 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய திட்டமிட்ட கடுமையான தாக்குதல் குற்றச்சாட்டு இந்த 4 இராணுவத்தினர் மீது வைக்கப்பட்டுள்ளது. மார்ச் 12 காணாமல் போனவர்கள் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆணையத்தின் துணை ஒருங்கிணைப்பாளரான செயற்பாட்டாளர் ஆண்ட்ரி யூனஸ் ஜகார்த்தாவில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் அரங்கேறியது. மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் அவர் மீது ஆசிட் வீசி தாக்கியுள்ளனர். முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் கூட்டமைப்பான ஓபக் மற்றும் ஓபக் பிளஸ் குழுக்களிலிருந்து மே 1 முதல் விலகுவதாக அமீரகம் அறிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தியதால் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகம் தடைபட்டு அதன் விலை உயர்ந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் கூட்டமைப்பான ஓபக் மற்றும் ஓபக் பிளஸ் குழுக்களிலிருந்து மே 1 முதல் விலகுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. தனது உற்பத்தி திறனை அதிகரிக்க சமீபத்தில் மேற்கொண்ட முதலீடுகளை தொடர்ந்து வளர்ந்து வரும் உலகளாவிய எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய இந்த முடிவு உதவும் என்று ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் தொடங்குவதற்கு முன்பு ஜனவரி மாதத்தில் சவுதி அரேபியா மற்றும் பிற ஓபக் நாடுகளிடம் எண்ணெய் விலையை குறைக்குமாறு ட்ரம்ப் கூறியிருந்தார். இல்லையெனில் இறக்குமதி வரிகளை பயன்படுத்துவேன் என்றும் அவர் எச்சரித்திருந்தார். இந்த வெளியேற்றம் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என எண்ணப்படுகிறது. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.